உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் உலக கருணை தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட மருதந்தலை அரசு மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் முனைவர் மகா சுந்தரம் அவர்கள் கருணையும் அன்பும் குறித்து பல தகவல்களை தற்போது நமது புதுகை பண்பலையில் வழங்க உள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
மனிதர்களுக்கு ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு. அதில் நம்ம வந்து அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு குணம் வந்து இரக்க குணம், அதாவது கருணை குணம், கருணை உள்ளம் அப்படின்னு எத்தனையோ செயல்பாடுகள் வந்து இருக்கு. அதன் சம்பந்தமான வகையில் இன்னைக்கு வந்து கருணை அதுக்கான வகையிலே ஒரு தினமாகவும் வந்து கொண்டாடப்படுது. இதன் பற்றி வந்து பல தகவல்களையும் சிறப்பான விவரங்களையும் சொல்றதுக்கான நம்முடைய முனைவர் ஐயா வந்து விவரமாக சொல்ல இருக்காங்க. ஐயா வணக்கங்க. ஐயா,
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் முனைவர் மகாசுந்தர். நான் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில், மருதாந்தலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிகிறேன்.
சார், வந்து கருணை உள்ளம், கருணை செயல்பாடு அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரு மனிதனுக்கு மனிதன் உதவக்கூடிய விஷயங்கள் இப்படி பல தகவல்கள்லாம் இருக்கு. இதை பத்தி விரிவான வகையில விவரமா சொல்லுங்க சார்.
நல்ல கேள்வி. கருணை அப்படின்னா என்ன? ஒரு திரைப்பட பாடலில் கவியரசு கண்ணதாசன் சொல்வார், கருணை உள்ளமே அது கடவுள் இல்லமே என்று சொல்வார். மனிதனை தேவனாக்குவது தெய்வமாக்குவது எது என்று கேட்டால் அதுதான் கருணை. நீ அன்பு வேற கருணை வேறையான்னு ஒரு சந்தேகம் வரும். அன்பு வேற கருணை வேற. அன்பின் உச்ச நிலையை கருணைன்னு சொல்லுவோம். இப்ப அன்புன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரிந்தவர்களிடத்தில், உறவினர்களிடத்தில், நண்பர்களிடத்தில் நாம் காட்டக்கூடிய உணர்வு அன்பு. ஆனால் அந்த அன்பு விரிவடையும் போது அது கருணையாக மலர்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய உயிர் நேயம், வள்ளலார் சொல்வார் உயிர் நேயம், அந்த உயிர் நேயத்திற்கு பெயர் தான் கருணை. அதைத்தான் சொல்லுவாங்க, கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் என்று சொல்வார். அப்ப அன்பின் விரிந்த நிலை. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் சொல்வார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். உயிருக்காக மட்டுமல்ல பயிருக்காகவும் யாருடைய உள்ளம் கனிகிறதோ இறங்குகிறதோ கண்ணீர் வடிக்கிறதோ அதுதான் கருணை. அந்த கருணை உணர்வினால்தான் இன்றைக்கு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உண்மைங்க.
ஐயா, இந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. இதுல வந்து இந்த உலக கருணை தினம் அப்படிங்கிற வகையில வந்து இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுகிறது. அதோட வரலாறு சிறப்பு மிக்க தகவல்களை சிறப்பா சொல்லலாமே.
நல்ல கேள்விங்கயா. கவிஞர் வாலி சொல்லக்கூடிய திரைப்பட பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் சிவதினம், ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, ஆயிரம் வருகுது சுபதினம். அடுத்தவர் மனத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் என்று சொல்வார். கருணையின் தினம் தான் எல்லா தினமும். ஆனா நீங்க கேட்டதுனால சொல்றேன், உலக கருணை தினம் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், நவம்பர் 13ஆம் தேதியை உலக கருணை தினமாக கொண்டாடுகிறார்கள். இதை தொடங்கி வச்சது யார் அப்படின்னா, 1997 டோக்கியோ நகரில் கருணை இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் தோன்றி, மதம் சார்பில்லாமல், அரசியல் சார்பில்லாமல், நாடு சார்பில்லாமல், உலகம் முழுவதும் கருணை பொங்கி வழிய வேண்டும் என்பதற்காக இந்த உலக கருணை தினத்தை தொடங்கினாங்க அப்படிங்கிறது வரலாற்று செய்திங்க. ஆனால் 97 முடிவெடுக்கப்பட்டு 98 தான் உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழன் ஆதிகாலம் தொட்டே கருணையின் உயர்வை, கருணையின் சிறப்பை சொல்லியிருக்கான். நம்மால் வள்ளலார் தான் அருமையாக சொல்வார், கடவுள்கிட்ட வேண்டும் போது கூட, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஒரு வேண்டுதலை வைக்கிறார். என்ன வேண்டும், எனக்கு ஏதாவது வேண்டும், என் மக்களுக்கு, நாட்டுக்கு ஏதாவது வேண்டும் கேட்டால் அது அன்பின் பார்ப்படுங்க. அடுத்தவரில் சொல்றாரு, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆர் உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். இதுதான் மனிதநேயத்தை தாண்டி உயிர் நேயம் என்று சொல்கிறோம். இந்த உலகத்திலே உள்ள தாவரங்கள், புல் பூண்டு, பறவைகள் உள்ளிட்ட அனைத்து உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உன்னதமான நிலைக்கு கருணை என்று பெயர். அப்படி உலகத்திற்கே கருணையை, வெளிச்சத்தை பாய்ச்சியவர்கள் நம்முடைய மூதாதையர்கள், தமிழர்கள் என்கிற செய்தி ரொம்ப உவப்பான இனிக்கின்ற செய்திங்க. நம்முடைய பாட்டன் வள்ளுவன் தான் சொல்றான், ஒரு கவிதையில சொல்லுவா, நாமெல்லாம் தாய்ப்பால் மட்டும் குடித்து வளர்ந்தவர்கள் இல்லை, வள்ளுவன் என்கிற தகப்பனிடம் தந்தைப்பால், அதாவது முப்பால் குடித்து வளர்ந்தவர்கள் அல்லவா. வள்ளுவன் தான் நம்ம இதுக்கு என்ன பேர் கொடுக்குறான் அப்படின்னா, அருளுடைமை. அன்புடைமை வேற, அருளுடைமை வேற. எது அறிவு? எல்லா தகவல்களையும் தெரிந்து வைத்திருப்பதா, அல்லது புத்தகங்களை படித்து விரல் நுனியில் வைத்திருப்பதெல்லாம் அறிவு. அறிவுக்கு நம்ம வள்ளுவன் கொடுக்கக்கூடிய விளக்கம் இருக்க, அருமையான விளக்கங்க. எது தெரியுமா அறிவு? அறிவினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அறிவினான் ஆகுவது உண்டோ, அடுத்த வரி பாருங்க, பிரிதின்னோய் தன்னோய் போல் போற்றாக்கடை, பிற உயிர்களின் துன்பத்தை தான் அடைந்த துன்பமாக கருதாவிட்டால் நீ படித்திருக்கிற அறிவினால் என்ன பயன் என்று கோபமாக வள்ளுவன் கேட்கிறார். யார் மனிதர்கள் அப்படின்னு கேட்கும்போது வள்ளுவன் ரொம்ப கோபமாகவே சொல்றான், யா மனிதன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பதற்கு அடையாளம் என்று இதயம் இயங்குவது மூளை இயங்குவதெல்லாம் சொல்வான். ஆனால் வள்ளுவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் அன்போடு இருக்கிறானோ அவன் உயிர் வாழ்பவனாக கருதப்படுவான். அன்பின் வழியது உயிர்நிலை. மற்றவங்கெல்லாம் என்பு தோல் போர்த்திய உடம்பு என்று சொல்லுவார். அதைத்தான் நம்ம முன்னோர்கள், எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாம் ஒன்று அறியேன் பராபரமே என்று தாய் மாணவ சுவாமிகள் சொல்கிறார். இந்த உயிர் நேயம் அப்படின்னா என்ன என்று புரிந்து கொள்வதற்காக பேரறிஞர் அண்ணா சொன்ன ஒரு நடந்த செய்தியை சொல்றேன். கேரளாவில் ஓணம் பண்டிகையை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவார்கள். அதுக்கு கொடிமரத்தை ஊனி, சில நாட்களுக்கு முன்பாகவே கொடிமரத்தை ஊனி மிக பிரம்மாண்டமாக அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் சேர்ந்து கொண்டாடுவாங்க. அப்படி அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக என்ன செய்தார்கள், முதல் நாளையே குழி பறித்து வைத்து விட்டார்கள் அந்த கொடிமரத்தை ஊன்றுவதற்காக. கேரளாவில் என்ன பண்ணாங்கன்னா, யானையை கூட்டு வந்து அந்த கொடிமரத்தை வச்சு அமைச்சர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் ஊன்றுவாங்க. அப்படியே என்ன பண்ணாங்க, யானைப்பாகன் என்ன பண்ணாலும் அந்த கொடிமரத்தை தூக்கி கொண்டு யானையை வரச் செய்தான். யானையும் வந்தது, வந்து அந்த குழியை பார்த்துட்டு என்ன பண்ணுச்சு, திருப்பி வந்துருச்சு. அமைச்சர்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, முதலமைச்சர் பார்த்து கொண்டே இருக்கிறார். திருப்பி யானைப்பாகண்ட என்ன, அப்படி ஒரு விழா தொடங்குறதுன்னா விரைவாக தொடங்கணும், எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது இயல்பு. திருப்பி யானைப்பாகன் என்ன பண்ணால் அதை கொஞ்சம் விரட்டி செய்ய சொன்னால் மீண்டும் கொடிமரத்தை எடுத்துக்கொண்டு யானை சென்றது. அந்த குழிக்கு போனவுடனே திரும்பி வந்துருச்சு. யானைப்பாகனுக்கு கோவம் வந்துச்சு, நம்ம அங்குஜத்தை வச்சு ஒரு குத்து குத்தி மேலேருந்து ஒரு கட்டளையை போட்டான். மீண்டும் சென்ற யானை குழிக்கு பக்கத்தில் போனது. போய் என்ன பண்ணுச்சுன்னா, கொடிமரத்தை கோபத்தோடு மக்கள் இல்லாத பக்கமாக தூக்கி எறிந்தது. ஒண்ணுமே புரியல, யானைக்கு மதம் பிடித்து விட்டதா என்று கூட நினைத்தார்கள். பக்கத்துல போய் பார்த்தா அந்த அதிசயம் நடந்ததுங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக சென்று பார்த்தார்கள். அந்த குழியில, நேற்று பறித்த குழியில ஒரு பூனை தன் குட்டிகளை ஈன்றிருக்கிறது. அந்த பூனைக்குட்டிக்கு துன்பம் வரக்கூடாது என்பதற்காக அந்த யானை என்ன செய்ததுன்னா, அந்த கொடிமரத்தை அந்த குழியில் ஊன்றவில்லை. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தவர்கள் மனதில் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதுங்க. இந்த நேயம் நேசம் என்பதெல்லாம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் உண்டு என்பதை உலகத்திற்கு தெரியப்படுத்திய நிகழ்ச்சிங்க. இப்போ கூட புலனத்தில் வாட்ஸ்அப்பில் நிறைய ஒரு ஆண்டுக்கு முன்பாக பகிரப்பட்ட ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க. காளையார் கோவிலில் ஒரு மஞ்சு விரட்டு நடந்தது. ஒரு காளை, யாரும் அதை அடக்க முடியலை, ஆண்களை எல்லாம் விரட்டி ஓட வைத்தது. அப்படிப்பட்ட காளை வந்து கொண்டிருந்தது. ஒரு தாய் என்ன பண்ணா, ஒரு பச்சிளம் குழந்தையோடு வந்து கொண்டிருந்தாள். இந்த காளை மாடு என்ன செய்து விடுமோ என்று தாயும் பயந்தாள். குழந்தையை இருக பற்றி கொண்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்போ என்ன நடந்தது தெரியுமா, அந்த காளை மாடு அந்த தாயையும் ஏதாவது செய்து விடும் என்று நினைத்து பதை பதைத்தார்கள். அப்போ என்ன நடந்தது தெரியுமா, அந்த தாயையும் குழந்தையும் ஒன்றும் செய்யாமல் ஒரே தாண்டாக தாண்டி குதித்தது அந்த காளை. இப்ப விலங்குகளுக்கும் நேயம் உண்டு என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்திய அற்புதமான சம்பவம். இந்த நேயம் இருக்கிறதே, பகைவனுக்கு அருளக்கூடிய அந்த அன்பு உணர்வு இருக்கிறதே, இதுதான் உலகத்தை வாழ வைக்கிறது. அதைதான் கருணை தினம். நம்முடைய தேசத்தந்தை காந்தி அவர்கள் இந்த கருணையை தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கொள்கைகளில் ஒன்றாக கடைபிடித்தார். பகைவரிடமும் அன்பு காட்டுவது, பகைவரை வெறுப்பதல்ல பகைமையை வெறுப்பதுதான் காந்தியினுடைய கொள்கைகளில் ஒன்றாக இருந்தது. அதைத்தான் பாரதி சொல்வான், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே என்று மகாகவி பாடுவான். காந்தியினுடைய அந்த அறத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், காந்திய வழியில் நடந்த நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நெல்சன் மண்டேலா 22 ஆண்டுகளுக்கு மேல் கொடும் சிறையில் வாடி விடுதலை பெற்று சுதந்திர தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபரானார். அவர் தன்னுடைய 2 அமைச்சர்களுடன் என்ன செய்தார்னா, ஒரு உணவு விடுதிக்கு சாப்பிட சென்றார். அந்த உணவு விடுதி இருட்டாக இருந்தது. அந்த உணவு விடுதி மேஜைக்கு எதிரே ஒருவன் இவரை பார்த்தவுடன் பயந்து நடுங்கி கொண்டே அஞ்சிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தார். தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் நெல்சன் மண்டேலா அவரை பார்த்து சிரித்தார். எதிரே உட்கார்ந்தவர் வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு வேர்த்து விறுவிறுத்து விட்டு சென்று விட்டார். உடனே இவர்கள் பக்கத்தில் உள்ள அமைச்சர்லாம் கேட்டால், ஏன் அவர் உங்களை பார்த்து இப்படி பயப்படுறாரு, என்ன விஷயம் தெரியல, உங்களுக்கு தெரியுமா? இல்லை இல்லை, அவர் எனக்கு தெரியும். நான் சிறையில் இருந்தபோது எனக்கு சிறையில் தாங்க முடியாத கொடுமைகளை செய்த சிறையினுடைய வாடன் அவர். அவர் என்ன நினைக்கிறாரு, நாம் கொடுமைகளை செய்த ஒருவர் அதிபராகிவிட்டார், அதனால் திருப்பி அவருக்கு ஏதாவது தீங்கு செய்வேனோ என்று நினைக்கிறார். அவர் மீது எனக்கு எள்ளளவு கூட பகைமை இல்லை. ஏனென்று சொன்னால், நான் காந்தியத்தை காதலிக்கிறவன், காந்திய வழி நடக்கிறவன் என்று நெல்சன் மண்டேலா சொன்னார். அந்த கருணை தாங்க. இயல்பாகவே குழந்தைகளுக்கு கருணை உள்ளம் அதிகங்க. குழந்தை வளர 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 நாம் தான் அந்த கருணை உணர்வை குறைத்து விடுகிறோமோ என்று கூட எனக்கு தோணுதுங்க. ஒரு அருமையான ஒரு வசனம் புலனத்தில் தான் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அப்பா சொல்கிறார், அப்பா பையனை கூப்பிட்டு சொல்கிறார், எறும்பு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே பையன் கேட்குறேன், ஏன்ப்பா நம்ம வீட்டில் உள்ள எறும்புகளுக்கு முடியலையா என்று கேட்டான். பாருங்க, அந்த குழந்தை மனம் இருக்கிறதே, கருணை உள்ளம், அந்த கருணை உள்ளம்தான் இந்த உலகத்தை இயக்கத்திற்கு சக்கரமாக இயங்குகிறது. இதைத்தான் எல்லோரும் சொல்கிறார்கள். அந்த உலக கருணை தினத்தில் நாம் கருணையோடு இருப்போம், எல்லோரிடமும் அன்பு காட்டுவோம், அன்பினால் மலரட்டும் இந்த உலகம். அதைத்தான் பாரதி சொன்னார், செய்க தவம் நன்னஞ்சே செய்க தவம், அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்பை காட்டிலும் மிகச்சிறந்த தவம் ஏதுமில்லை. கருணைன்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய பெயர் என்ன தெரியுமாங்க, அன்னை தெரசாதாங்க. அல்பேனிய நாட்டில் பிறந்து அன்னை பாரதத்தில் தொண்டு செய்வதற்காகவே உதித்த ஒரு தேவதை அல்லவா. கல்கட்டா தெருக்களில் அப்படியே ரத்தமும் சீழுமாக வடியக்கூடிய அந்த புற்றுநோயாளிகளை கண்டு அருவறுப்படையாமல் தன் அன்பினால் அவர்களுக்கு மருந்திட்டு காப்பாற்றிய தேவதை அன்னை தெரசா. அதைத்தான் அன்னை தெரசாவை பற்றி நடிகர் இயக்குனர் பார்த்திபன் தன்னுடைய கவிதையில் உள்ள குறிப்பிட்டார், அன்னையே நீ கருவுற்றிருந்தால் ஒரு சில உயிர்களுக்கு தாயாயிருப்பாய், நீ கருணையுற்றதால் உலகத்திற்கே தாயானாய் என்று பார்த்திபன் சொன்னார்ல. அன்னை தெரசா சொன்ன வாசகம் தாங்க எல்லோரு மனதிலும் எழுத வேண்டிய வாசகம். இந்த உலகம் இன்னும் வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும் தெரியுமா, அன்னை தெரசா சொன்ன வாசகத்தை திருவாசகமாக நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். காலம் குறைவாகவே இருக்கிறது, அடுத்தவரை எடை போடாதீர்கள், காலம் குறைவாகவே இருக்கிறது, தொண்டு செய்யுங்கள், அடுத்தவர்களுக்கு உங்களால் முடிந்தவற்றை செய்யுங்கள் என்று சொன்னார். எடை போடுவதை தவிர்த்து விட்டு நம்மால் இயன்ற உதவிகளை அடுத்தவருக்கு செய்தால்தான் இந்த உலகம் மிகப்பெரிய உன்னதத்தை அடையும். அந்த ஈர உணர்வு இருக்கங்க, அந்த ஈர உணர்வு தானே வரலாற்று ஏடுகளில் புரட்டி பார்த்தால், சங்க இலக்கியங்களை புரட்டி பார்த்தால், அந்த ஈர உணர்வினாலே இன்றைக்கும் வாழ்கிறவர்கள் எத்தனையோ பேருங்க. இன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, யோசிச்சு பார்த்தா அது கொடை மடம்னு சொல்லுவோம், ஒரு அறிவுபூர்வமான செயலாங்க. பற்ற கொழுகொம்பில்லாமல் தவித்த ஒரு முல்லை கொடிக்கு ஒரு கம்பம் ஊனி வச்சுட்டு போயிருக்கலாம்ல, ஒரு கம்பம் ஊனி இருந்தான்னா பாரி என்கிற மன்னனை நாம் தெரிந்து கொள்ளவே மாட்டோங்க. அவன் அறிவு செயல்படவில்லை, உணர்வினாலே உதவ வேண்டும் என்கிற அந்த உந்துதலினாலே தன்னுடைய தேரையே முல்லைக்கு தந்தான் பாரி. அதனால்தான் வரலாற்றில் இன்றைக்கும் வாழ்கிறான். அது மாதிரி தோகை விரித்தாடக்கூடிய மயிலை பார்த்து மயிலுக்கு நடுங்குகிறதோ என நினைத்து வேகன் போர்வையை போர்த்தானே, அதுவும் கொடை மடம் தானுங்க. அறிவை காட்டிலும் உணர்வு, நேய உணர்வு, கருணை உணர்வு பொங்கியதால் தான் அவர்கள் இன்னும் வரலாற்றிலே வாழ்கிறார்கள். நம்முடைய பாட்டன் திருவள்ளுவன் சொல்றான். திருவள்ளுவற்ற போய் யாரோ கேட்டிருப்பாங்க, என்ன கேட்டிருப்பாங்க, 1330 குறள்ல ஏதாவது ஒரு திருக்குறள், தலையாய திருக்குறளை, தலையாய அறத்தை சொல்லக்கூடிய திருக்குறளை சொல்லுங்கன்னு யாரோ போய் கேட்டிருக்கலாங்க. அப்படி ஒரு திருக்குறளை நம்முடைய பாட்டன், தமிழ் பாட்டன் வள்ளுவன் எழுதியிருக்கார். என்ன தெரியுமா, உலகத்து நூல்களின் உள்ள அறங்களை எல்லாம் சாராக்கி ஒட்டுமொத்தமாக சொல்லுங்கள் என்று கேட்டால் வள்ளுவன் சொல்லக்கூடிய பதிலாக அந்த திருக்குறள் அமையும். என்ன திருக்குறள் தெரியுமா, உலகத்திலே உள்ள உயிர்களுக்கெல்லாம் உன்னால் இயன்றதை செய், அவர்களுக்கு உணவிடு, அவர்கள் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை துடைத்தறி. இந்த உணர்வுதான் உலகத்திலே உள்ள அறநூல்கள் சொல்லக்கூடிய அறங்களில் தலையாய அறம்னு சொல்லியிருப்பார். என்ன திருக்குறள் தெரியுமா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று ஒரு தீர்ப்பை போலவே நம்முடைய பாட்டன் வள்ளுவன் இதுதான் மிகச்சிறந்த அறம் என்று சொல்லியிருப்பான். அப்படிப்பட்ட கருணையோடு உயிர்நேயத்தோடு வாழ்வோம். நம்முடைய மகாகவி பாரதி எது தவம்னு சொல்வான், தவம் என்பது ஆளில்லாத இடத்திலே காட்டுக்கு போய் உண்ணாமல் உறங்காமல் இருக்கக்கூடிய தவம் என்று மகாகவி பாரதி சொல்லவில்லைங்க. எது தெரியுமா தவம், பாட்டை பாருங்க, செய்க தவம் நன்னெஞ்சே செய்க தவம், செய்தால் எய்த விரும்பியதை அடையலாம், உலகில் அன்பிற்சிறந்த தவம் இல்லை. என்ன அருமையான வார்த்தை பாருங்க, அன்பை காட்டிலும் மிகச்சிறந்த தவம் இல்லை, அன்போடு இருப்போம், உலகெங்கும் அன்பு மலர்கள் பூத்தால் இந்த உலகமே அமைதி தவழக்கூடிய நந்தவனமாக மாறும், அன்பினால் இந்த உலகத்தை ஆழ்வோம், கருணையோடு இருப்போம். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கருணை அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்னலாம் செயல்பாடுகள் இருக்கு, அதோட சிறப்பான வகைகளை பல அரிய தகவல்களையும் நல்ல முன் உதாரணங்களோடையும் பல தகவல்களையும் சிறப்பான வகையில் சொன்னமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை வானொலி சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி சார்.
புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் ஒரு திரைப்பாடல தான் சொல்வார், அன்பில் வாழும் இதயம் தம்மை தெய்வம் கண்டால் வணங்கும் என்று ஒரு அருமையான திரைப்பட பாடலுங்க. அந்த அன்பின் முதிர்ந்த நிலை கருணைதான் உலகத்தை இயக்குகிறது. கருணையோடு இருப்போம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை உலக கருணை தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட மருதந்தலை அரசு மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் முனைவர் மகாசுந்தரம் அவர்கள் கருணையும் அன்பும் குறித்து பல தகவல்களை தற்போது நமது புதுகை பண்பலில் வழங்கினார். மேலும் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.